நம்ம எல்லாருமே நம்மளுடைய பார்வை வந்து பல நேரங்களில் ஷார்ட் சைட்டட் அப்படின்னா குறுகிய பார்வை உள்ளவர்களாகத்தான் நம்ம இருந்துடுறோம். ஆனா தேவேத வசனம் வந்து நமக்கு நீண்ட பார்வையை பார்க்கும்படிக்கு பல நேரங்களில் உதவி செய்யுது. நம்ம இன்னைக்கு நாளைக்குன்றதான் யோசிக்கிறோம், ஆனா ஒரு எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. பல வேத வசனங்கள் நமக்கு நீண்ட காலத்தை யோசிக்கும்படி சிந்திக்க வைக்குது. நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? இப்போ நம்ம ஒரு சபையா கூடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 6 வருஷம் இல்லைங்களா, 6-7 வருஷமா கூடிக்கிட்டு இருக்கிறோம். சின்னதா ஆரம்பிச்சு இந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி இருக்கிறாரு. ஒருவேளை இந்த சபை 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம கட்டுற இந்த காரியம் நமக்கு ஆயுசோடு முடிய போதா? 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இல்ல ஒருவேளை 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு விதத்துல நமக்கு கலக்கம் தான் கொடுக்குது இல்லைங்களா. நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் இல்லைங்களா. 100 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை 50 வருஷத்து நீங்கெல்லாம் சில பேர் இருக்கலாம். ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வாலிபமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சோம்னா, நமக்கு இன்னைக்கு நான் காலில் யோசிச்சுட்டு இருந்த மாதிரி நமக்கு மத்தியில் 13 பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, 13 சில்ட்ரன். அதில் பார்த்தோம்னா இப்போ 7 வயசுக்கு அதிகமாக இருக்கிறவங்க எடுத்தோம்னா, இப்போ ஜான் எடுக்கலாம், ஏது ஆன்சி எடுக்கலாம், ஷாரன் அஸ்மிதா எடுக்கலாம், சஞ்சய் கூட 7 வயசுங்களா, 8 வயசு, 7 வயசுக்கு மேல சஞ்சய், 8 வயசுக்கு மேல 8 வயசு. அப்புறம் 7 வயசு கீழே எடுத்தோம்னா ரேச்சல், செரீனா, சுஜி, ஆசினி, சந்தோஷ், ஜெருஷா, இப்போ பிரியா, கருணாவுடைய புள்ள பிரியா, இந்த மாதிரி சாந்திக்கு பிறக்க போற பிள்ளையோ நம்ம கணக்குல எடுத்துக்கலாம்ல. பார்த்தோம்னா இந்த பிள்ளைங்கள்லாம் 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க, இல்ல 25 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை இவர்கள் நம்முடைய பிள்ளைகளா இருப்பதனால், நம்ம சபையில இருந்து இருப்பதனால், எதிர்காலத்துல ஆண்டவருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளா இவங்க மாறுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நடக்கிற பிள்ளைகளா இவங்க மாறுவாங்களா? நம்ம வந்து யோசிக்கிறோம், வெளியில இருந்து புது ஆத்மாக்களை கொண்டு வரணும், புது ஆத்மாக்களை கொண்டு வரணும்னு பல நேரங்களில் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்குள்ளேயே இந்த 13 ஆத்மாக்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த 13 இருக்கிற ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆத்மாக்கள் விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத ஆத்மாக்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஆத்மா எவ்வளவு மதிப்புடையது, அதுவும் இந்த ஆத்மாக்களை நம்ம சிறு வயதுல இருந்தே தேவராஜ்யத்துல நடக்கக்கூடிய ஸ்லாக்கியமும் நமக்கு இருக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், 25 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் பாருங்களேன். அது அது ஒரு பிரைமரி டியூட்டி வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கு, பெற்றோர்களுக்கு தான் இருக்கு. நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில கொண்டு வர கடமை நம்ம பெற்றோர்களுக்கு தான் இருக்கு. சபைக்கு அடுத்ததாக சபைக்கு இருக்கு. சபைக்கா இருக்கும் போது நம்ம இந்த சண்டே ஸ்கூல் காலில் கூட ஒரு பாரத்தோடு சில காரியங்களை ஆரம்பிக்கணும் நான் பேசிட்டு இருந்தேன். வரப்போற ஜெனரேஷன் நம்ம என்ன செய்யறோம், அந்த சிந்தனையோடு நம்ம இந்த பாடத்தை இன்னைக்கு படிக்கிற பாடத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு சேட் ரிசல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து, அந்த காலத்துல வாழ்ந்த, யோசுவா காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்த மக்கள் வந்து வரப்போற ஜெனரேஷனை பத்தி சிந்திக்காம அவங்க அவங்க வயசுன்னு பார்த்துட்டு போனதுனால வரப்போற நூற்றாண்டு எவ்வளவு பயங்கரமா போயிருச்சு அப்படின்ற ஒரு விளைவை தான் நமக்கு இந்த வசனங்கள் காமிக்க போகுது. அதான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரமே அந்த முழு புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம். அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகமாக அந்த புத்தகம் இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், 1வது அதிகாரத்துல அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசம் வந்து எப்படி அவர்கள் துரத்தி விடாமல் போனார்கள்னு 7 தடவை அவர்களை குற்றம் சாட்டினதை 1வது அதிகாரத்துல பாக்குறோம். அவங்க கடமையில தவறினார்கள், அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ, அவர்களுடைய அசதினாலேயோ, அவர்களுடைய பொருளாசை துரத்த முடிகிற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் அவர்களை அடிமைகளா வச்சு, வேலை வாங்குறவங்களா வச்சு, அதனால ஆதாயத்தை பார்க்க நினைச்சதுனாலயோ, தங்களுடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் கானானியரை துரத்தி விடாம போனார்கள். அது 1வது அதிகாரத்துல பாக்குறோம். அதனோட விளைவாக என்ன ஆச்சு, 2வது அதிகாரத்துல ஒரு பெரிய தேவதூதன், கர்த்தருடைய தேவதூதன் வந்து ஒரு பிரசங்கம் கொடுத்தார். அதான் 1-6 வரைக்கும் நம்ம போன வாட்டி படிச்சோம். அவர் என்ன வந்து அவர்களை ஒரு உருக்கிற மீட்டிங், ரொம்ப உருக்கமான ஒரு மீட்டிங் அது. அந்த மீட்டிங்ல உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன், உங்களை மீட்டு அடிமையிலிருந்து கொண்டு வந்து இந்த கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்து நான் சேர்த்தேன், செஞ்ச இறக்கங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். என்ன வாக்கு தத்தம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருந்த, உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை ஒரு காலம் உடைப்பதில்லைன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கும் போது, நான் உனக்கு இவ்வளவு இறக்கங்களை செஞ்சிருக்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது, என்ன, உன்னுடைய நன்மைக்காக நீ கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இந்த கானானியரோடு நீ உடன்படிக்கை செய்யக்கூடாது, அவர்களுடைய பலிபீடங்களை நீ தகர்த்து போடணும், அதான் நான் சொல்லியிருந்தேன். நீ அதை கீழ் ஆனா நீங்க கீழ்படியவில்லை, ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார் இல்லைங்களா, ஏன் இப்படி செய்தீர்கள், ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வி. ஒருத்தன் போய் தன்னையே போட்டு ஒரு ஒரு ஸ்டீல் ராடை எடுத்து மூஞ்செல்லாம் கீறிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தலைமையில் அடிச்சு ரத்தமா கொட்டுது அவனுக்கு, அவனை பார்த்து ஏன் இப்படி செய்யற, ஏன் இப்படி உன்னை அழிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா, இப்படி கெடுத்துக்கிட்டியா உன்னை அப்படின்ற மாதிரி ஏவாலை பார்த்து கேட்ட மாதிரி, ஏவாலே நீ ஏன் இதை செய்தாய் இல்லைங்களா, அதான் கேட்கிற, இப்படி கெடுத்துக்கிட்டிய, என்ன சிறப்பான ஒரு காரியம் உனக்கு வச்சிருந்த, நீ இப்படி கெடுத்துக்கிட்டிய, ஏன் இப்படி செய்தாய், அதுக்கு பதிலே கொடுக்க முடியாது, ஏன்னா பெரிய மடத்தனம், பெரிய முட்டாள்தனம். அதை பார்த்து அவர் சொல்லும் போது அப்புறம் அதுக்கு ஒரு விளைவாக அவர் சொல்றாரு, ஒரு தண்டனை உங்களுக்கு, ஒரு சிக்ஷை, நீங்க அவங்க தரத்தி விடல, அதனால அவங்களோடு இருக்கணும்னு தான் விரும்புறீங்க, அந்த விருப்பத்துக்கே நான் உங்களை விட்டு விடுகிறேன், அதனோட விளைவுகளை நீங்க சந்திங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்களை விட்டுறார். அதனோட விளைவுகள் என்னவா இருக்கும், அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் உங்களுக்கு உங்களுடைய இன்னும் ரொம்ப எளிமையான ரொம்ப உணர்வு இருக்கக்கூடிய பாகங்கள்ல முள்ளுகளாகவும் இருப்பாங்க, உங்க ஆயுசெல்லாம் உங்களுக்கு பயங்கர சித்திரவதை பண்றவங்களாத்தான் அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லி அதை சொல்றத பாக்குறோம். நமக்கும் இது ரொம்ப பெரிய பாடம், போன வாட்டியை நான் ஞாபகப்படுத்தினேன், நமக்கும் புதிய ஏற்பாடுல நம்மளுடைய சத்துருக்களோடு எந்த விதமான ஒரு உறவும் நம்ம வச்சுக்க கூடாது இல்லைங்களா. நமக்கு சத்துருக்கள் யாரு, இந்த உலகம், இந்த மாம்சம், இந்த பாவம், அதோடு ஒரு நிமிஷமும் நம்ம உறவை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவருடைய கற்பனை. மாம்ச இச்சைகளை அழித்து போடுங்கள், உங்க சரீரங்களில் இருக்கக்கூடிய பாவங்களை அழித்து போடுங்கள், பாவத்தை நம்ம கொல்லணும்னு நம்ம ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். கொலேசர்கள்லாம் மார்டிஃபை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம அதுக்கு இடம், அது எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும், இயேசுவே சொன்னார் இல்லைங்களா, உன் கண்ணு உனக்கு இடர்ல இருந்துச்சுன்னா, கையை உனக்கு இடர்ல இருந்துச்சுன்னா, எல்லாம் பழகி போச்சுன்னு வச்சுக்கன்னு அவர் சொன்னாரா, இல்ல அதை அறுத்து போடு, வெட்டி போட வேண்டியிருந்தாலும் வெட்டி போடு. ஏன் அதை நம்ம அனுமதிச்சோம்னா நம்ம ஆயுசெல்லாம் நம்மள முள்ளுகளா குத்தி டார்ச்சர் பண்ணி நம்ம ஆயுசே கெடுத்துரும், அது கெடுக்காம அது இருக்காது. அது ஸ்பேர் பண்ண உனக்கு இதுதான விரும்பின, நீ இது இதனோட விளைவுகளை நீ சந்தின்னு ஆண்டவர் நம்மள விட்டுறார். பாருங்களேன், எத்தனையோ பேர் விசுவாசிகளும் பாவத்தை மேற்கொள்ளாம தங்களுடைய இருதயங்களை கட்டுப்படுத்தாத ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு விட்டு விட்டதுனால என்ன ஆயிருதுன்னா, அதுல இருந்து அவங்க தப்புறதுக்கே ஆகுறதில்லை, அதுக்கு அடிமைப்பட்டு போய் அதனோட பவர்ல இருந்து வெளியே வர முடியாம அவங்க வாழ்க்கையே டார்ச்சர் வாழ்க்கையா போயிருது, டார்ச்சரஸ் வாழ்க்கையா போயிருது. இது நம்மளுடைய அனுபவங்களையும் ரொம்ப உண்மை இல்லைங்களா, அது உனக்கு கன்னியாக பாருங்களேன். சில இது வந்து நம்மள அது எதிர்க்கவே முடியாத ஒரு இச்சையா இருக்கலாம், பொருளாசையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், அது அவிக்கவே முடியாத அளவுக்கு அது போயிடும், அது பயங்கரம். அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும், அதான் பாக்குறோம் இல்லைங்களா. மனம் திரும்பினா அது எந்த விதத்திலயும் நமக்கு நன்மை கொடுக்காது. ஏன் இப்படி செய்யற, பைத்தியமா நீ, உன்னே நீ அழிச்சுக்கணுமா, ஏன் இப்படி இடம் கொடுக்குற, நம்ம சத்ருக்களோடு இடமே கொடுக்க கூடாது. அதுதான் அவர் சொன்னதா நம்ம பாக்குறோம். சொல்லி முடிச்சு அது இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு ஐயோனு ஓன்னு ஒப்பாரி. நம்மளும் இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சேன்னு அதை பத்தி துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்ல, அதை நினைச்சு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன செய்யணும்னு பார்த்தோம், உடனே கண்ணா இருந்தாலும் வெட்டி போடு, உடனே திருந்தணும், அதுலதான் விஷயம் இருக்கு. என்னதான் ஒப்பாரி வச்சு பலி கொடுத்து ஜபம் பண்ணி அதெல்லாம் ஒன்னும் நடக்க போறது இல்ல, உடனே ரேடிக்கல் ஆக்ஷன் வாங்க இல்லைங்களா, அதை எடுக்கணும். அது சரி, அதை தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா இந்த ஆறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆறுல இருந்து இந்த அதிகாரம் முடிய சொல்ல போனா மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வரைக்கும் இந்த முழு புக்குக்கே ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஆரம்பிக்கிறதே பார்த்தோம்னா ஒரு புக் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. திருப்பி என்ன பண்றாரு, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆறாவது வசனம்,
யோசுவா இஸ்ரவேல் புத்தராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள்.
இது ஏன் திடீர்னு இங்க வருது, யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ இன்சர்ட் பண்ண மாதிரி வருது இது. யோசுவாக்கு தான் அங்கேயே முடிஞ்சு போச்சு, இங்க ஏன் திருப்பி வருதுன்னா இதான் ரொம்ப சோகம். அவர் எழுதுற விதத்தை நம்ம பார்க்கணும். இந்த புக் வந்து ஒரு வினோதமான புக், பழையற்பாடுலயே இப்படி ஒரு புக்கை நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் இப்போ வந்து அவர் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் என்ன பண்றாருன்னா, யோசுவா 24 அதிகாரத்துல இருந்த ஒரு பகுதியை திருப்பியும் ரிப்பீட் பண்றார். ஏன் ரிப்பீட் பண்றாருன்னா, இப்பவே வரப்போற ஹிஸ்டரி எவ்வளவு அவங்க கீழே போயிட்டாங்கன்றத காமிக்கிறதுக்காக திரும்பி பார்க்கிறாரு அவர். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். திரும்பி பார்த்து அவங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாங்க, எவ்வளவு உயரத்துல யோசுவா கொண்டு வந்து அவங்களை விட்டாங்க, ஆனா அவங்க எவ்வளவு கீழே போயிட்டாங்கன்றத காமிக்கிறதுக்கு தான் திரும்பி பார்க்க வைக்கிறாரு நம்மள. திரும்பி பார்க்க வச்சு என்ன செய்யறாரு, அவர் அந்த தேவதூதன் எப்படி சொன்னாரோ, இந்த கானானியரும் விக்கிரவங்களும் உங்களுக்கு கண்ணியா மாறப்போகுது, உங்களை அழிக்க போகுதுன்னாரோ, அது எவ்வளவு உண்மையா ஆக போகுதுன்றத காட்டுறாரு பாருங்களேன். அதை திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு, சரி யோசுவா அவர்கள் படிங்க அந்த வசனத்தை.
யோசுவா இஸ்ரவேல் புத்தராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நோக்கங்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசில் அடக்கம் பண்ணினார்கள்.
இதுல பாத்தீங்கன்னா அதான் ஒரு திரும்பி பார்க்கிற ஒரு பார்வை. இப்ப இனிமே லான்ச் பண்ண போறார், புக்குள்ள போக போறார், ஒரு முகவரி கொடுத்துட்டு எந்த பார்வையில இந்த புக்கை பார்க்கணும், இந்த புக்ல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றத விளக்கும் படிக்கு திருப்பி யோசுவா காலத்துல இந்த தேவதூதன் செய்தி முடிச்சுட்டு இந்த புக்கை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, திரும்பி பார்த்து யோசுவா காலத்துல யோசுவா பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல கொண்டு வந்து ஒரு கோத்திரம் கோத்திரம் மாத்திரம் கொடுக்கல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சொத்தை கொடுத்தார், சுதந்திரத்தை கொடுத்தார். அதான் அதுல பாக்குறோம், ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கும் படிக்கு போய் அனுபவி அப்படின்னு யோசுவா அனுப்பிச்சு வச்சாரு. அனுப்பிச்சு வச்சது மாத்திரம் இல்லாம யோசுவா காலத்தில் யோசுவா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய எல்லா கிரியைகளை கண்ட எல்லோருமே உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க, எல்லோருமே பக்தி உள்ளவர்களா இருந்து கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை மறவாம இருந்தார்கள். அதான் பாக்குறோம் இல்லைங்களா, மறவாம இருந்தார்கள். ஆனா என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் யோசுவாவுடைய மரணம் ஏற்பட்டது. யோசுவாவை ஒரு நல்ல முறையில் அவரை கனம் பண்ணி அவர் செய்ததுக்கு அவருக்கு ஒரு நல்ல அடக்கத்தை பண்றாங்க, ஒரு நல்ல ஊர்ல அடக்கத்தை பண்றாங்க. அதான் 6-9 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 10 வசனம் படிங்க.
அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று.
பாருங்க, இதுதான் சேட். அது அதோடு அந்த கதை முடிஞ்சிருச்சு. யோசுவாவுடைய ஜெனரேஷன் முடிஞ்சு போய் இப்போ ஒரு புது ஜெனரேஷன் பிறந்திருக்கு. இந்த புது ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே இந்த ஜெனரேஷன் வந்த பிறகு இது வரைக்கும் நடந்த உதாரணங்களும் அவங்களுடைய டீச்சிங்ஸும் அவங்க அடக்கம் பண்ணும்போது அவங்களோட அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி புது ஜெனரேஷன் வந்திருக்கு. புது ஜெனரேஷன் எல்லாம் பக்திமான்களா பிறப்பாங்க. இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க எல்லாரும் பாவிகளா தான் பிறப்பாங்க, பாவத்துல தான் பிறப்பாங்க. பாவத்துல பிறக்கும் போது அவங்க எல்லோருமே எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, உலக பற்று உள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க, உலக ஆசை உள்ளவர்களாக, உலக இச்சைக்காக நாடுகிற மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க. உலக ஐஸ்வர்யம், உலக லக்ஸரி, உலக வசதி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தை பிறக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தானே, உலக இன்பங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், கர்த்தர் மேல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன எல்லாம் இன்பம், உலக இன்பம்னு சொல்லி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து கர்த்தரையோ கர்த்தருடைய வழிகளையோ தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இல்லை, ஆசை அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற மக்கள் அப்படித்தான், ஆண்டவர் வழியில ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கர்த்தருடைய வழியை தெரிஞ்சுக்கணும்னு இருக்காம உலக வழியில உலக இன்பங்கள் லக்ஸரி உலக வசதிகள்னு போகும்போது என்ன ஆகுது? ரோமர் ஒன்னுல நடக்கிறது தான் நடக்குது. பாருங்களேன் ரோமர் ஒன்னு என்ன போட்டிருக்கு, ரோமர் ஒன்னு 28. பைபிள் படிக்க எனக்கு நேரம் இல்ல, ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்?
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால்.
பாருங்களேன், தேவனை அறிகிற அறிவு அதுதான் அவங்களுக்கு பற்றி கொள்ள மனதில்ல. அவங்களுக்கு இல்லாத போற ஜாதியை என்ன பண்றாரு அவரு?
தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்.
ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்து
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும்.
சரி, இது நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம். இதுதாங்க ஜட்ஜஸ் உடைய கதை. இப்படி தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு மேன்மையா தெரியாததுனால பைபிள் படிச்சு ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்குள்ள வளரணும்ன்றது இல்ல. உலகத்துல நான் எப்படி வரலாம், உலக இன்பங்களை நான் எப்படி அனுபவிக்கலாம், உலகத்துல சந்தோஷங்கள் எப்படி இச்சைகளை எப்படி அனுபவிக்கலாம் போது என்ன ஆகுது? வாழ்க்கை கெட்டு மோசமா போகுது. அதைத்தான் நம்ம பாக்கிறோம் ஜட்ஜஸ்ல. அதுதான் இப்போ இந்த ஜட்ஜஸ் மாத்திரம் இல்ல, எந்த ஜெனரேஷனும் அப்படித்தான் போக போகுது. பாருங்களேன், இதுல இருந்து என்ன பார்க்க போறோம்? இதுல இருந்து 10-15 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா கீழே வர்றத பாக்கலாம். 10 எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் கர்த்தரை அறியாமலும் அவர் செய்த கிரியையை அறியாமலும் இருந்தார்கள். அதனால் என்ன ஆச்சு? அவர்கள் தீமையை செய்தார்கள். என்ன தீமையை செய்தார்கள்? பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் பாகாலை சேவித்ததுனால் என்ன ஆச்சு? கர்த்தரை அவர்கள் கைவிட்டார்கள், கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரை ஆராதிப்பது விட்டு போய் கர்த்தரை உடன்படிக்கையை உடைச்சிட்டு அதனால என்னாச்சு? கர்த்தருடைய கோபம் மூண்டது. கோபம் மூண்டதுனால என்னாச்சு? கொள்ளைக்காரர்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன், இதான் ஸ்டெப் ஸ்டெப்பா கீழே போறது. கர்த்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, பைபிளை படிச்சு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத மைண்ட் என்ன ஆகுது? கெடான சிந்தைக்கு அவர் கொடுத்துடுறாரு. இதுதானே வேணும் உனக்கு? உனக்கு பைபிள்லாம் இது அக்கறை இல்ல, இதுக்கெல்லாம் உனக்கு இதெல்லாம் இல்ல, உனக்கு எல்லாம் உலகத்து தான் வேணும். சரி, அதுக்கே உன் மூளைய விட்டு போட்டுக்கிறேன். நல்ல உயர்ந்த சிந்தனைக்கே உன் மூளை வேலை செய்யாது. இந்த லோ கிளாஸா தான் நீ இருக்கணும்னு விரும்பினா அதுக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆன பிறகு என்ன ஆகுது? கர்த்தரை அறியல, கர்த்தர் செய்த கிரியைகளும் அவருக்கு தெரியாது, வேத வாக்கியங்களும் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க மக்கள்? தீமையை செய்யறாங்க. பாகால் அவங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு இல்லைங்களா? பாகால் ரொம்ப கவர்ச்சியா இருந்ததுனால் கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள். கர்த்தரை விட்டதுனால் அவருடைய கோபம் மூண்டது. கோபம் மூண்டதுனால் அவருடைய சிச்சைய பயங்கரமா அவங்க அனுபவிக்கிறாங்க. சரி, இதுல பார்க்கும் போது 12 வசனத்துல பாருங்களேன் என்ன போட்டிருக்கு?
தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள்.
பாருங்களேன், இதான் இதான் ஆனது. பெரிய இது ரொம்ப ஷாக்கிங்கா எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஷாக்கிங்னா, ஐசாயால மற்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இது ரொம்ப ஷாக்கிங்கா சொல்லப்படும். ஐயோ, பரலோகங்களே இதை கேளுங்கள், பரலோகங்களே இதை கேளுங்கள், கர்த்தரை விட்டுட்டாங்க இந்த ஜனங்க. கர்த்தரை விட்டுட்டு என்ன மாதிரி கர்த்தர், எவ்வளவு அதிசயமான கர்த்தர், எவ்வளவு இரக்கமாக அவர்களை ரட்சித்தார், எப்படி போஷித்தார், எப்படி அவர்களுக்கு யாருமே கொடுக்காத பிரமாணங்களை கொடுத்து அந்த கர்த்தரை விட்டு போய், எவ்வளவு பெரிய கர்த்தர் அவர், பரிசுத்தம் உள்ளவர், ஒரு மாசுமறு இல்லாத சுத்தம் உள்ளவர், எல்லையற்ற வல்லமை உள்ளவர், எல்லா பாக்கியத்துக்கும் எல்லா நன்மைக்கும் ஊற்றான அந்த தேவனை விட்டுட்டு சாக்கடை சாணி கடவுளை போய் கும்பிட போறாங்க. பாருங்களா, தான் அங்க சொல்றது, சாணி கடவுளை போய், சாக்கடையில் இருக்கிற கடவுளை போய் கும்பிட போறாங்க. அது நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. எரேமியால பார்த்தா அதான், மெய்யான ஜீவனுள்ள தேவன் எல்லா பாக்கியத்துக்கும் ஊற்றான அந்த கடவுளை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க? சாணி கடவுள், நன்மையும் அது செய்யாது, தீமையும் செய்யாத ஒரு கல்ல போய் கும்பிட போறாங்களே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. ஏன் பாருங்களேன், எவ்வளவு இது அவன் நன்றி கெட்டத்தனம், எவ்வளவு முட்டாள்தனம்ன்ற மாதிரி அந்த வசனம் பாத்துக்கணும். 12 வசனம் இன்னொரு ஆட்டி படிங்களா?
தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு,
கர்த்தரை விட்டு
தங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள்.
பாருங்களேன், சேட் சேட் வர்ஸ். இது ஏன் இப்படி நடந்துச்சு? இது இப்படி நடந்து நம்ம மக்களோ நாளைக்கு எதிர்காலத்தில், இப்போ வாலிபர்கள் நம்ம சபையில் இருக்காங்க, மெம்பர்ஸ் ஆவாதவங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க இருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி நாளைக்கு போயிடாதபடிக்கு இப்படி போறதுக்கு அவங்களுக்கு என்ன படிகள், என்ன அப்படி போக வைக்கும் பாருங்களா? இன்னைக்கு நாளைக்கு இப்படி கூட ஆகலாம் நம்ம சபையிலையும் இல்லைங்களா? அப்படி போகாதபடிக்கு போறதுக்கு என்ன காரணம், அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதை தவிர்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா? இவங்க ஏன் இப்படி ஆனாங்கன்னு அதுக்கு முந்தின ரெண்டு வசனங்களே நமக்கு சொல்லுது. ஏன் படிப்படியா தான் போனாங்க இவங்க? முதலாவது அவங்க போனதுக்கு காரணம் என்ன? 10வது வசனம் படிங்களா.
அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று.
மூணு காரணங்கள். கர்த்தரை விட்டு வேற சாணியை ஒரு பாகால் கடவுளை கும்பிடுறதுக்கு காரணமே மூணு காரணங்கள். முதலாவது காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்களேன், முதல் வசனத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். நீங்கெல்லாம் இங்க இருந்திருக்கிறவங்க எத்தனையோ பேர் கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். கர்த்தரை அவர்கள் அறியல. டின் நோ த யாவே. கர்த்தரை அறியல. இதுக்கு ஆப்போசிட்டா மக்கள் பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல பாருங்களேன், இதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க. யோசுவா காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க?
யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாக்கு பின்பு இரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள்.
கர்த்தரை சேவித்தார்கள், கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள், கர்த்தரை அறிந்திருந்தார்கள். அதுக்கு ஆப்போசிட் இவங்க. இவங்களுக்கு பிரச்சனை, முதல் பிரச்சனை என்ன? கர்த்தரை இவங்க அறியல. அறியல அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது? அவங்களுக்கு அவ்வளவு பைபிள் தெரியாதது மாத்திரம் இல்ல, பெரிய பிரச்சனை என்னன்னா கர்த்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கர்த்தரை தெரிஞ்சுக்கிறது வித்தியாசம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இட் இஸ் கடவுள். வி நோ அபவுட் காட், வி நோ காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம், கர்த்தரை தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கர்த்தரை பத்தி பல காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏலியுடைய பிள்ளைகள், ஏலிக்கு ரெண்டு மகனுங்க இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் மோசத்துல மோசமான மகனுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்களா, அவங்கள பத்தி சொல்லும் போது என்ன போட்டிருக்கு? 1 சாமுவேல் 2:12 கர்த்தரை அறியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா ரெண்டு பேரும் ஆசாரியருங்க. இதுல பாருங்களா, ரெண்டு பேரும் ஆசாரியருங்க. ஆசாரிய அந்த காலத்துல பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கணும். பைபிளை தெரியாததுனால இல்ல, பைபிள் அறியாததுனால இல்ல, கர்த்தரை அறியறதும் கர்த்தரை பத்தி அறியறதும் வித்தியாசமானது. கர்த்தரை பத்தி அறியறது வந்து பைபிளை நம்ம படிச்சுக்கலாம், ஆண்டு சபைக்கு வர்றதுனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவரை தெரிஞ்சிருக்கோம்னு. கர்த்தரை அறியறதே வித்தியாசம். அவரோடு எனக்கும் அவருக்கும் ஒரு இருதய உறவு இருக்கிறதா பாருங்களேன், அதான் கேட்டுக்கணும். நாளைக்கு நீங்க இங்க இருக்கிறவங்க யாருமே ஒரு மத்த தேவர்களை தேடி போவாம, கர்த்தரை விட்டு போவாம இருக்கிறதுக்கு முதல் காரணம், முதல் இது என்ன பாத்துக்கணும்? நீங்க கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்களா? வரோம் ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஆண்டவரை பத்தி கேட்கிறோம், ஏன்னா அப்பா அம்மா வர சொல்றாங்க, இல்ல ஹஸ்பண்ட் வர சொல்றாரு, மனைவி வர சொல்றாங்க அப்படின்றதுனால வரீங்களா? இல்ல கர்த்தரை மெய்யாகவே இருதயத்துல அறிஞ்சிருக்கிறீங்களா? பாருங்களேன், இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிய எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கும் அவரை பத்தி எனக்கு தெரியும்ன்றதுக்கும் வித்தியாசம். அவரை பத்தி நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அவருடைய இது புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், ஆனா அவரை தெரியும்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி முதலாவது நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? பல வருஷங்கள் சபையில் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஹார்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆண்டவரோடு ஒரு உறவாடுறவங்க இல்ல, ஆண்டவர் மேல ஒரு பற்று இருக்கிறவங்க இல்ல, ஒரு ஆசை இருக்கிறவங்க இல்ல. அந்த மாதிரி ஒரு இதயத்தின் உறவு, ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறையா அப்படின்றதே வித்தியாசம். புரியுதுங்களா? நான் பைபிள படிக்கிற அது இதுன்றது இருக்கு, அவங்களுக்கே வித்தியாசம். அந்த மாதிரி அந்த வித்தியாசத்தை நம்ம பாத்துக்கணும் பாருங்களேன், ரொம்ப முக்கியம். கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, அதுதான் ஆண்டவரோடு ஒரு அந்யோன்யமான உறவு இல்லை. அதுதான் அவங்களை ஃபார்மலா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. யெகோவாவை வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா யெகோவாவை இன்னும் ஆராதிச்சு கொண்டு இருக்கலாம், அவங்க சபையிலையும் இருக்கலாம், ஆனா குழலோ இல்லாம அனலோ இல்லாம ஆண்டவர் மேல ஒரு பற்று இல்லாம ஒரு வாஞ்ச இல்லாம அப்படி நம்ம தள்ளி போயிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் பாகால தேடி நம்ம போயிருவோம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். அதான் நம்ம பார்த்து இதுல படிச்சுக்கிறோம். முதலாவது இவங்க ஏன் இப்படி போயிட்டாங்க, ஆண்டவரே அவர்கள் அறியாம இருந்தார்கள், ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இல்லாம இருந்துச்சு. ரெண்டாவது காரணம் அதே வசனத்தில் கர்த்தரை அறியாதது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய கிரியைகளை என்ன போட்டிருக்கு, அவருடைய கிரியைகளை அறியாமல் இருந்தார்கள். பாருங்களேன் இதுல இந்த 12வது வசனத்துல அவர்களை இன்னும் எப்படி குற்றப்படுத்துதுன்னா, இந்த கர்த்தர் வந்து யாரோ இல்ல, அவங்களுடைய பிதாக்களின் தேவன், பிதாக்களின் தேவன். ஆபிராம்ல இருந்து ஆரம்பிச்சு ஐசாக்கு, ஈசா, யாக்கோபு, யாக்கோபுல இருந்து வந்த 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களை எப்படி 400 ஆண்டு அடிமைத்தனத்துல காத்து அவங்களை வெளியே கொண்டு வந்து, மோசேவை கொண்டு வந்து, யோசுவாவை கொண்டு வந்து என்னென்னலாம் செஞ்சாருன்றத தெரியாத மறந்து போன ஒரு சந்ததி. யோசிச்சு பாருங்களேன், மறந்து போன அவங்களுடைய நன்றி கட்டத்தனத்தை பயங்கரமா அங்க சொல்றாரு. எவ்வளவு உண்மையா அவங்களை காத்தாரே, அதை மறந்து போன சந்ததி. இவர் காண்டி இல்லைன்னா அவங்க ஜாதி இன்னைக்கு இஸ்ரேல்ல ஒண்ணு இருந்திருக்க முடியாது, ஒரு பூமிக்கு அவங்க வந்திருக்க முடியாது. யார் அவங்களை கூட்டு வந்தது, யார் அவங்களை பராமரித்தது, காத்ததுன்றதே ஞாபகம் இல்லாத ஒரு ஜாதி. பாருங்களேன் இப்ப கூட நம்ம பல பேர் தவறா விசுவாசத்துல போறதுக்கு காரணம் தங்களுடைய வரலாறு தெரியாததுனால, அவங்களுடைய சாக்கியங்களை அவங்க உணராததுனால. பாருங்களேன் பிராட் தம் அவங்க எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அதுதான் பிரதான பெரிய கடவுளுடைய பெரிய அற்புதம். அதுக்கு அடுத்ததாக கடவுள் செஞ்ச மிக மிக பெரிய செயல் என்னன்னா, எகிப்து தேசத்துல அவர் அவங்களை மீட்டதுதான். அதை விட ஒரு பெரிய அற்புதம் வேற யாருக்குமே அவர் செஞ்சதில்லை. அந்த அதிசயத்தை செய்த தேவனை போய் இவர்கள் அவர்கள் செஞ்சதே மறந்துட்டாங்களா. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஒரு பயங்கரமான மோசமா அதை காமிக்கப்படுது. யெகோவாவுடைய பெரிய செயல் அந்த தேவனை மா நன்றி கட்டத்தனம், மா நன்றி கட்டத்தனம். அதான் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, மறதி நோய் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து வந்து நம்முடைய மறதி தான். நம்முடைய மறதி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றத நம்ம மறக்கிறது தான் ரொம்ப பெரிய ஆபத்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வரோம். பல வசனங்கள் அதை குறித்து நமக்கு எச்சரிக்குது. சில வசனங்களை பார்ப்போமே, இப்படி ஆயிராதிங்க நான் ஒரு எச்சரிச்சிருக்கிறத. உபாகமோ 4:9
ஓரோபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும்.
4:9 உபாகமும் ஓகே 23 படிங்களா.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
பாருங்களேன் மறந்து எச்சரிக்கையாருங்கள், நீ மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. அந்த மாதிரி இந்த 4வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா மறக்காதுன்னு பல நேரங்களில் வரும். 6வது அதிகாரம் படிங்களா, 6:12
நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
எச்சரிக்கையாரு, எச்சரிக்கையாரு. உன்னை எகிப்து தன தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஏன் மறக்கிற புத்தி, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருன்னு மறக்கிற புத்தி நம்மளை அழிச்சிருங்க. இன்னொன்னு சங்கீதம் 78:11 படிங்க.
அவருடைய செயல்களையும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்.
படிங்க.
அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து எகிப்து சோவான வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார்.
சரி, அதை மறந்தார்கள் பாருங்களேன். அந்த மாதிரி பல வசனங்கள் இன்னும் உபாகம 8:11-14 வரைக்கும் பாத்தீங்கன்னா மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு, மறக்காதபடிக்கு எரேமியா 2:6 அவர்கள் எவ்வளவு உண்மை இல்லாம போனார்கள். ஏன் இதெல்லாம் போனார்கள்னா மறந்தார்கள் அந்த தேவனை, அந்த தேவனுடைய செயலை அவர்கள் மறந்தார்கள். நம்மளும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் நம்மளை எப்படி ரட்சித்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருன்ற அவருடைய செயல்கள் ரட்சிப்புலையும் பராமரிப்புலையும் நம்ம திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு படுத்திக்கிட்டு இல்லாம மறக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம பாகால் வழியில போயிட்டு இருக்கிறோன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்களா. அது பெரிய ஆபத்து. அதனாலதான் இப்படி நம்ம ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு முக்கியமான காரணம் லார்ட் சப்பர் நமக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்ன, பஸ்காவது அவங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை, லார்ட் சப்பர் வாரத்துல ஒரு தடவை தான் ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்ம மாசத்துல ஒரு தடவை செய்யறோம். மாசத்துல ஒரு தடவை நம்மளுக்கு வைக்கிறதுக்கு என்ன, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ஆண்டவர் செய்த நித்தியத்திலேயே செய்த பெரிய மகத்தான செயல் அவருடைய குமாரனை வழியாக கொடுத்து நம்மளை ரட்சித்தது தான், அதை நம்ம மறக்க கூடாது. பாருங்க பார்த்துட்டு வரோம், ஏன் இவர்கள் கர்த்தரை விட்டு பாகால் வழியில போயிட்டாங்க, எவ்வளவு பெரிய உண்மையான தேவனை விட்டு போனதுக்கு முதல் காரணம் என்ன, கர்த்தரை அறியவில்லை. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு இதயபூர்வமான உறவு கிடையாது இல்லைங்களா. ஒரு கோல்டா ஞாயிற்றுக்கிழமை வர்றது, அண்ணலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு ஆர்வம் இல்லாம ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. அது ரொம்ப ஆபத்து. அந்த 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 வண்டி ரொம்ப நாள் ஓடாது, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தரை காண்டி இருதயத்துல அறியாம ஒரு வெறும் அறிவுபூர்வமா வச்சுக்கிட்டு இருந்தா அது ரொம்ப நாள் தாங்காது. சோதனைன்னு வரும்போது, இப்ப பாகால் எவ்வளவு பெரிய சோதனை நான் சொல்ல போறேன், சோதனைன்னு வரும்போது இதெல்லாம் இந்த மாதிரி மதம் தாங்க முடியாது, நம்மளை இழுத்துட்டு போயிடும். முதலாவது கர்த்தரை அறியாம இருந்தார்கள், ரெண்டாவது கர்த்தருடைய கிரியைகளை அவர்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்தார்கள். ரெண்டாவது பாக்குறோம். மூணாவதாக பாகால் ஏன் இவ்வளோ பெரிய கர்த்தரை இழுக்கணும்னா பாகாலுக்கு எவ்வளவு பெரிய கவர்ச்சி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாராவது பைபிளை பத்தி அந்த பாகால் கடவுளை பத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் போன வாரம் கொஞ்சம் படிச்சேன். அவங்க ஏன் இந்த அளவுக்கு கவரப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா பாகால் ஆராதனைனா ரொம்ப கவர்ச்சியான ஒரு ஆராதனை, அதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்கெல்லாம் கர்த்தரை அறியாம ஆண்டவரை பத்தி அறியாம இருந்தோம்னா இவங்களுடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கும், உலக பிரகாரமான காரியத்துல தான் இருக்கும், உலக ஆசைகள்ல தான் இருக்கும், உலக சிற்றின்பங்கள்ல தான் இருக்கும். பாகால பத்தி நீங்க பாத்தீங்கன்னா யெகோவா தேவன் ஒரு வித்தியாசமான தேவன். அவர் எப்படி, அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து அண்ட சராசரத்தையும் அவர் ஆளுகிறவர் இல்லைங்களா, பரலோகத்தையெல்லாம் அவர் ஆளுகிறார், பராமரிப்பா அவர் ஆளுகிறார். ஆனா இந்த வந்து ஒரு வித்தியாசமானவர், கானானியர்க்கெல்லாம் பார்த்தோம்னா. ஆனா கானான் ஊர்ல வாழும் போது ரொம்ப முக்கியமானது அந்த ஊர்ல என்ன தெரியுமா, என்ன ரொம்ப முக்கியம், பணம், வசதி, இன்பமா வாழ்றதுக்கு தேவையான பணம். அது எப்படி கிடைக்கும், அந்த காலத்துல எல்லாம் பணம் எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த காலத்துல அதுதான் மக்கள் எல்லாம் தேடி ஓடுறாங்க, பணம் இருக்கணும், வசதி இருக்கணும், அது இருக்கணும். அப்பா யெகோவாலாம் அதுக்கப்புறம் தான், அதைதான் ரொம்ப முக்கியமா தேடணும்னு. அது அந்த காலத்துல பணம் வசதி எல்லாம் எதுல எது மூலமா கிடைக்கும், விவசாயத்தின் மூலமா தான் இல்லைங்களா. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல அவங்க இருக்கிறாங்க, விவசாயத்தின் மூலமா தான். பாத்தீங்கன்னா இந்த பால் என்றவர் ஒரு புயல் மலை செழிப்பு தருகிற ஒரு தெய்வம், மலை கொண்டு வருகிற ஒரு தெய்வம் அவர். பாத்தீங்கன்னா மலை கொண்டு வருகிற தெய்வம். அந்த காலத்துல அவங்களுடைய பயிர், அவங்களுடைய ஆடு மாடு, அவங்களுடைய குடும்பம் செழிப்பா வாழ்றது எதை பொறுத்திருக்கு, மலை வர்றதுல செழிப்பா பூமி வளர்றதுல தான் பொறுத்திருக்கு. பாகால் வந்து அதுக்கு மலை கொடுத்தா தான் முடியும், அவர் மலை கொடுத்தா தான் அவங்களுக்கு முடியும். பாகாலுக்கு ஒரு மனைவி இருக்கு, பாகாலுக்கு ஒரு மனைவி, அந்த அம்மா பேரு அஷ்டிராத். இப்ப பல ஏற்பாடுல பல இடங்கள்ல வரும், இவர்கள் பாகாலை வணங்கினார்கள், அஷ்டிராத்தை வணங்கினார்கள் அப்படின்னா பாகால் அஷ்டிராத். இப்ப நம்ம ஊர் கடவுள்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல விஷ்ணு அப்படின்னு இருக்கிறார். அந்த விஷ்ணுக்கு ஆரம்பத்துல மூணு மனைவிகள் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியாதுமா, விஷ்ணுக்கு மூணு மனைவிகள் இருந்தாங்க. அவங்க யாரு, லக்ஷ்மி, சரஸ்வதி, கங்கா. இவங்க மூணு மனைவிகளை எப்பப்பார் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, ரெண்டு மனைவிகளை, ஒரு மனைவிய பிரம்மா கொடுத்துட்டாரு, ஒரு மனைவிய இவருக்கு சிவாக்கு கொடுத்துட்டார். அதனால்தான் கங்கா தலைமையில ஏறி உக்காந்துக்குச்சு சிவா மேல. இந்த சரஸ்வதி போய் இவங்க கூட போயிருச்சு. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாஹாலுக்கும் அஷ்டராத்னு ஒரு மனைவி. இவங்க பாத்தீங்கன்னா மலை எப்படி வருவான், இவங்களுடைய தியாலஜியில எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஹாலும் அஷ்டராத்தும் ஒன்னா சேரும் போதுதான் மலை வரும். அவங்க சாதாரணமா ஒன்னா சேர மாட்டாங்க. அவங்களுடைய தியாலஜி படி எப்படின்னா, இந்த பாஹால வணங்குற ஒரு பக்திமான் வந்து அவன் ஆலயத்துக்கு போய் அவன் ஆலயத்துல புனிதமான வேசித்தனம் தான் செய்யும் போதுதான் அது வந்து பாஹாலுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் தன்னுடைய மனைவியோடு சேர்வதற்கு. அவங்க சேரும் போது தான் படப்படான சந்தோஷத்துல மலையா கொட்டும் அந்த ஊர்ல. அதனால என்ன செய்யணும், அவங்க எல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கணும்னா அவங்க போய் ஆலயத்துக்கு போய் தொடர்ந்து அந்த ஆராதனையை அவங்க செய்யணும். அவர்களே அங்க இருப்பாங்க, ஒரு சேக்ரட் தாசிகள்னு இருப்பாங்க, அவங்களோட அந்த உறவு செய்யும் போது தான் மலையா கொட்டும். யோசிச்சு பாருங்களேன், இதுதான் அவங்களுடைய தியாலஜி. இதுதான் அப்படியே செழிப்பு மலையா கொட்டி அவங்க பாஹால எவ்வளவு இந்த மாதிரி ஆராதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஊர்ல மலையா கொட்டி வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரி வளமா பெருசா வளரும் அவங்களுக்கு. இதுதான் பாஹாலுடைய தெய்வம். பாத்தீங்கன்னா உண்மையாகவே யுகோ அறிந்திருந்த மக்கள், யோசுவா கால மக்களா இருந்திருந்தா இது பயங்கரமா அறுவறுத்திருப்பாங்க, இது பயங்கரமா அழிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா யுகோவை அறியாத மக்களுக்கு எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு பைபிள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, யுகோவா பரிசுத்தத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இருக்காது, எவ்வளவு கவர்ச்சி அவங்களுக்கு இருந்திருக்கும், அந்த கவர்ச்சியை எதுங்க நிறுத்த முடியும். அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்ப்போம், இந்த கவர்ச்சியை எது அவங்கள நிறுத்த முடியும். யுகோவாவை இதயத்துல அறியலன்னா நீங்க தெரிஞ்சுக்காங்க, இந்த உலக என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த உலக இச்சைகளும் இந்த உலக பாவங்களும் உங்களை இழுக்காம விடாது. நீங்க வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கலாம், இங்க யுகோ இதயத்துல அறியறது மட்டும்தான் இந்த உலகத்தில் கவர்ச்சியை நம்மளை மேற்கொள்ளும் படிக்க நமக்கு உதவி செய்யும். அவங்கள பாருங்களேன், அது அந்த ஜெனரேஷனே அப்படி போனதுக்கு என்ன காரணம், ஒருவேளை அவங்க இப்படி கூப்பிட்டு இருக்கலாம், இப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிருக்கலாம். நீங்க பாரு, எப்ப பாரு யுகோவா ஓகே உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்தாரு, பெரிய காரியங்களை தான் செஞ்சார். நான் ஒண்ணும் யெகோவா பத்தி தப்பா சொல்லல, அவரை நீ ஆராதி. ஆனா நீ கானான் தேசத்துல வாழும்போது ரொம்ப முக்கியம் வந்து அப்படியே கடலை பிரிக்கிறதோ யோர்தானை பிரிக்கிறதோ இல்ல, கானான் தேசத்துல வாழும்போது நமக்கு மலை வரணும். மலையை பொறுத்துத்தான் நம்மளுடைய செழிப்பு, நம்மளுடைய வளம் எல்லாம் அதை பொறுத்துதான் இருக்கு. அதனால எங்களுடைய ஜாதியுடைய எங்களுடைய ரகசியத்தை நாங்க சொல்றோம், மலை வர்றது எப்படின்னு நாங்க கற்றுக் கொடுக்கறோம். உன் மகனை கூப்பிட்டுக்கிட்டு ஏன் ஃப்ரைடே எங்களுடைய ஆராதனையில கலந்துக்க கூடாது, ஓய்வு நாள்ல அவங்க நீங்க ஜெகோ ஆராதிச்சுக்கலுங்க, ஆனா ஃப்ரைடே எங்க ஆராதனைக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இப்படிதான் கெடுத்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்படிதான் கெடுத்திருப்பாங்க அவங்களுக்கும். யோசிச்சு பாருங்க, இதான் பயங்கரம். அதனாலதான் என்ன வருது 12வது வசனத்துல, அதனோட விளைவு நம்ம பார்த்துட்டு வரோம், எப்படி இவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்கல்ல. 12வது வசனத்துல என்ன வருது,
தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஓட்டினார்கள்.
பாருங்களா, இதுதான் இதனோட விளைவு. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருந்திருக்கலாம், இப்படி யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உனக்கு அப்ப செஞ்சாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சாரு, அதெல்லாம் பண்ணாரு, இப்ப நமக்கும் ஆர்குமெண்ட் வருது. இப்ப இன்னைக்கு வாழ்ற உலகத்துல அதெல்லாம் வேலை செய்யாது. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் வேலை செய்யாது. அது வந்து சர்ச்சில் இருக்கலாம், ஆனா உங்க பிசினஸ்லயோ சரி காலேஜ்லயோ சரி அங்கெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் பருப்பெல்லாம் வேகாது. எங்களுடைய ரகசியங்களை நாங்க கொஞ்சம் சொல்லி தரோம் வாங்கன்னு பாஹால் இன்னைக்கும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, பாஹால் இன்னைக்கும் நம்மள இழுக்குது. ஆனா அதுல இருக்கிற பெரிய கள்ளப்போதக என்னன்னா, நம்முடைய தேவன் வெறும் மீட்பின் தேவன் மாத்திரம் இல்ல, அவர் பராமரிப்பின் தேவன். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பராமரிப்புல நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு பாஹால் வழியில போயிடுறதுக்கு நமக்கு வழி இருக்கு. யோசிச்சு பாருங்க, பராமரிப்போம் ஆளுகிற தேவன், அவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கலன்னா ஆசீர்வாதமே கிடைக்க முடியாது. என்னுடைய வேலைக்கும் அவர் தான் ராஜா, என்னுடைய பிசினஸுக்கும் அவர் தான் ராஜா, என் கம்பெனிக்கும் அவர் தான் ராஜா. அவர் கொடுத்தாதான் ப்ரொமோஷன் எனக்கு, அவர் கொடுத்தாதான் எனக்கு சம்பளம்னு எல்லாத்தையும் ஆளுகிற கர்த்தராக அவரை பார்த்து பராமரிப்போம் ஆளுகிற தேவனாக அவரை பார்க்கலன்னா நம்ம வழி தவறி போறதுக்கு வழி இருக்கு. அவங்களுக்கு அப்படித்தான் மீட்பின் தேவனா அவர் இருக்கலாம், ஆனா அவரு இன்னைக்கு மழை வரணும்னா நீ பால கும்பிட்டா தான் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை ஏமாத்தினாங்க. நமக்கும் அதான் சோதனை. மீட்பின் தேவனா அவர் இருக்கலாம், உங்களுக்காக சிலுவையில மறித்து இருக்கலாம், ஆனா டெய்லி உங்களுக்கு வேலை பற்பெல்லாம் வேகணும்னா எதை யாரு கும்பிடணும்? இந்த மாதிரி நடந்தா தான் நம்ம அதுலதான் பராமரிப்பின் தேவனை நம்ம நம்பணுங்க. அது ஒரு பெரிய ஆபத்து. நம்மளும் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்க சொல்றார், இந்த உலக பக்தி இல்லாத கலாச்சாரத்தை விட்டு பிரிஞ்சிருக்க சொல்றார். அதான் பாக்குறோம். அது இல்லைன்னா மோசம் மோசமா தான் உலகம் போவோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த ரோமர் 12 வர மாதிரி நம்ம மலப்பிரசங்கத்திலயும் பார்த்துட்டு வரோம். ஆண்டவர் வந்து நம்மள வெறும் வெளிப்பிரகாரமாக ஒரு பக்தியா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ஹார்ட்டும் நம்ம மைண்டும் சுத்தமா வச்சுக்கணும்னு பாக்குறாரு. உங்கள் மனது புதிதாக்கப்படுறதுனாலயே அப்படின்னா இந்த பாகாலுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்க முடியாது. சரி, இந்த மூணு காரணங்கள் இந்த வசனங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன் இவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு பாகால வணங்கும்படிக்கு போனாங்க அப்படின்னா மூணு காரணங்கள். முதலாவது என்ன, கர்த்தரை அறியாது இருந்தார்கள். They didn't have a heart religion. இருதயத்தின் ரிலிஜன் அவர்களுக்கு இல்ல. நம்ம பார்த்துட்டு வரோம் பரிசேயர்கள் ரிலிஜன் தான் அவங்களுக்கு இல்லைங்களா, மேல் பார்வை அது ரொம்ப நாள் தாங்காது. பாத்துக்காங்க, பரிசேயர்கள் ரிலிஜன் இருந்தா இல்லாது, ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு இருதய உறவு இருக்கா, என் இருதயத்தின் பாவத்தை நான் உணர்ந்து அனுதினமும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒரு பாவி, இருதயத்துல நான் ஒரு வேசித்தனக்காரர், அந்த மாதிரி ஒரு ஹார்ட் என்கேஜ்மெண்ட் ஆண்டவர்கிட்ட இருக்கா, அந்த மாதிரி யெகோவா அறிஞ்சிருக்கிறோமா, அப்படி உறவு இல்லைன்னா நம்ம ரொம்ப நாள் தாங்காது, புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய கிரியைகளை ஒருபோதும் மறக்காதவர்களா இருக்கணும், அவங்க மறந்தார்கள். மூணாவது, இந்த உலக கவர்ச்சி, பாகாலுடைய கவர்ச்சி ரொம்ப பெருசு, அந்த மாதிரி கவர்ந்து அவர்களை ஏமாத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 14 வசனம் படி,
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகாலை சேவித்து,
14,
அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைகளின் கையிலே விற்று போட்டார்.
இதுதான் அதனோட விளைவாக பாக்குறோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தோம் அவர்கள் எப்படி கீழே போயிட்டாங்க, எப்படி யெகோவா விட்டு போயிட்டாங்கன்றத பாக்குறோம். இந்த வசனங்கள்ல யெகோவாவுடைய குணங்கள், இந்த யெகோவா இப்ப என்ன செய்வாரு, ஐயோ பாவம் என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு யெகோவா என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை நம்ம அவருடைய குணங்கள் அவர் கிரியையில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப வித்தியாசமா அவர் நடக்கிறத பாக்குறோம், ரொம்ப வினோதமா நடக்கிறத பாக்குறோம், அவருடைய குணாதிசயங்கள்னு பாக்குறோம் இல்லைங்களா, அவர் உண்மை உள்ளவர்னு பாக்குறோம். இந்த வசனம் என்ன காட்டுது, அவர் கோபத்திலேயும் உண்மை உள்ளவர், அதை காட்டுறாரு. அடுத்ததாக அவருடைய மகா பெரிய காருண்யத்தை இதுல பாக்குறோம், அவருடைய மகா நீண்ட பொறுமையை இதுல பாக்குறோம். பாருங்களேன், இந்த 14 இருந்து வசனத்தை பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் எவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர், நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு கேரக்டர். இந்த வசனம் என்ன சொல்லுது, 14 வசனம் பாத்தீங்கன்னா, 15 படிங்களா,
கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது.
பாருங்களேன், கர்த்தர் ஆணையிட்டபடி, கர்த்தர் சொல்லியபடி அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் என்னை விட்டு நீங்க போனீங்கன்னா, மற்ற தேவர்களை நீங்க வணங்க போனீங்கன்னா, என் மேல சத்தியமா நான் சொல்றேன், உங்களை அழிக்காம நான் விட மாட்டேன் இல்லைங்களா, உங்களை சிட்சிப்பேன், உங்களை பயங்கரமா தண்டிப்பேன் அவர் ஆணையிட்டு சொன்னாரு. அவர் கோபத்திலையும் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர், அதுதான் இந்த வசனத்துல நம்ம காட்டுது. பாருங்களேன், அவர் அவர் ஒன்னும் தவறா செஞ்சிடல, ஏதோ ஒரு கோபத்துல ரியாக்ட் பண்ணி செஞ்சிடல, அவர் என்ன ஆணையிட்டு சொன்னாரோ அவர் கோபத்திலையும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதான் பாக்கணும், அவருடைய குணாதிசயத்தை பாக்குறோம். இந்த தேவன் தான் நம்மளையும் இன்னைக்கும் ஆள்றது. பாருங்களேன், இந்த கோபத்தை குறித்து நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா, ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா அதுக்கு இன்னொரு பக்கமும் நமக்கு தீங்கா இருக்கிறத குறித்து அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க இல்லைங்களா. ஒரு கோபம், ஆண்டவர் எப்பேற்பட்ட நேசத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு, அவர் எரிச்சல் உள்ள தேவன், ரொம்ப அன்பு, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு வைஃப் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாருன்னா அதனோட பிளிப் சைடு, இன்னொரு பாகம் என்னன்னா எரிச்சலும் இருக்கும் இல்லைங்களா, ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அதான் யெகோவாவை நம்மள, யெகோவா நம்ம நேசிச்சதுல இன்னொரு ஒரு ஒரு பேட் நியூஸ் என்ன தெரியுமா, அது இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் நம்மளை நேசிச்சிட்டாரு, குட் நியூஸ் தான். ஆனா நம்ம அவர் வார்த்தையின்படி கீழ்படியாம அவருடைய உடன்படிக்கை நம்ம உடைச்சோம்னா அவர் எரிச்சலுள்ள தேவன், அந்த காரியத்தை அவர் பொறுத்து கொள்ள மாட்டாரு, கோபத்துல நம்மள விரட்டாம விட மாட்டார். புரியுதுங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கேரக்டர் இப்படித்தான், அவர் நம்மள நேசிக்கிறார், அவர் ரொம்ப நேசிக்கிறார், உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நேசிச்சாரு. அந்த நேசம் எரிச்சலுள்ள நேசம், அந்த எரிச்சலுள்ள நேசத்துல நம்ம அவருடைய உடன்படிக்கை உடைக்கிற மக்களா இருந்தோம்னா அது என்ன கூட செய்யும், அது பொறுத்துக்காது, அது கோபத்துல நம்மள விரட்டாம விடாது. அதான் பார்க்கணும் பாருங்களா, அவங்கள விரட்டாம அந்த எரிச்சலுள்ள கோபத்துல அவர் உண்மை உள்ள கோபத்தை தான் காட்டுறாரு அவங்களுக்கு. அவர் சொன்னார் இப்படிதான் நடக்கும்னு. அந்த கோபத்துல தன்னை விட்டு அவர்கள் விலகும் போது அவர்களை கோபத்துல விரட்டுறத நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். அவருக்கு கேரக்டர் இன்னும் தொடர்ந்து பாக்குறோம் பாருங்களேன். இந்த 14-16 வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். 14 வசனத்துல என்ன போட்டிருக்கு, அவர் கோபப்பட்டார் இல்லைங்களா, படிங்க.
அவர்கள் கர்த்தரை விட்டு பாபாலையும் அஸ்தரத்தையும் சேவித்தார்கள், அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி
இல்லைங்களா, அதுதான் அந்த கோபம் மூண்டவராகி அப்படின்னு வருது. அடுத்ததாக 16 வசனத்தை படிங்க.
கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள்.
பாருங்களேன், அவர் கோபம் பட்டாரு, அடுத்த ஒரு வசனம் தாண்டி இன்னொரு வசனம் என்ன வருது, அவர்களை நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை காப்பாத்தினாரு. தான் காம்ப்ளை ஒருத்தரை புரிஞ்சிக்கவே முடியலன்றோம் இல்லைங்களா, கோபம் தான் பட்டீங்க, கோபப்பட்டு அவர்களை அழித்தார்னு வரணும். இதுல என்ன வருது, கோபம் பட்டு அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்பி கொள்ளைக்காரர்கள இருந்து அவங்களை காப்பாத்தினாராம். ஒருவேளை அதுக்கு நடுவில் இருக்கிற வசனம் என்னவா வந்திருக்கணும், இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத வசனம். கோபம் பட்டா என்ன செய்யணும், அவங்களை அழிச்சிருக்கணும். ஆனா இந்த வசனம் வருதுன்னா நடுவில் என்னதான் இருந்திருக்கணும், அவர்கள் வந்து மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வந்தாங்க, அதனால நியாயாதிபதிகளை எழுப்பினார்னு வருதா? பாருங்களேன் 15 என்ன சொல்லுது,
கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது.
திருந்தல அவங்க திருந்தல தான் பாக்குறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர், இவரை புரிஞ்சிக்கவே முடியறதில்ல. நம்ம நினைக்கலாம் அவர் மனம் திரும்பி வந்துட்டார்கள், அதனால தான் நியாயாதிபதிகளை எழுப்பினார்கள் அப்படின்ற மாதிரியே இல்ல. அவர்கள் கோபம் கொண்டார் அவர் என்ன செய்யறாரு, அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்புறார். அதான் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், இந்த வசனம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருக்கு. 11-23 வரைக்கும் வருகிற வசனங்களை பாத்தீங்கன்னா 11-13 வந்து சரித்திரத்தை மறந்து போய், சரித்திரத்துல அவர் என்ன கிருபையை காமிச்சாரோ மறந்து போனாங்க, மறந்து போய் பாகால் பக்கம் போயிட்டாங்க. அதான் 13 வசனம் வரைக்கும் காட்டுது. அதனால 14 வசனத்துல அவருக்கு கோபம் உண்டது பாருங்களா, கோபம் உண்டது. 16 வசனம் தான் அதிசயமா நமக்கு என்ன காட்டுது, கோபம் உண்டுன கர்த்தர் என்னவோ செஞ்சாரு, அவர்களை ரட்சித்தார், நியாயாதிபதிகளை எழுப்பி, ஒரு திருப்புற மாதிரி இருக்குது, நியாயாதிபதிகளை எழுப்பி ரட்சித்தார். அதுக்கப்புறம் 17-19 பாத்தீங்கன்னா அப்படி அவர் செய்த போதும் இவங்க என்ன செஞ்சாங்க, 17 படிங்களா,
அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளை சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள்.
பாருங்களேன் இந்த மக்களோடு எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, சரித்திரத்துல பிதாக்களை மறந்து போனீங்க, பிதாக்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சீங்கன்னு சரித்திர கிருபையை மறந்து போனீங்க, மறந்து போய் பாகால சேவிக்க போயிட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு தண்டனை கொடுத்து கொள்ளைக்காரர்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அவர் தான் ஒப்பு கொடுத்தார். ஆனா இறக்கம் பட்டு அந்த கொள்ளைக்காரர்கள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நியாயாதிபதிகளை எழுப்பினாரு, அந்த நியாயாதிபதிகள் சொல்லையும் கேளாமல் அவர்கள் இன்னும் விக்கிர ஆராதனை செய்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் கோபம் வருத பாக்குறோம் பாருங்களேன். இது சரித்திர கிருபையை நிராகரித்ததுனால கோபம் வந்துச்சு, அவங்க வாழ்க்கையில அவங்க ஆயுசுலயே கிருபை காமிச்சாரு, அவங்க ஆயுசுல காமிச்ச கிருபை என்ன, நியாயாதிபதிகளை எழுப்புனது, அவங்க ஆயுசுல தான் காமிச்சாரு, அவங்க ஆயுசுல காமிச்ச கிருபையும் அவர்கள் நிராகரித்தது போனதுனால் இன்னும் கோபம் உண்டது. அதுதான் பாக்குறோம் பாருங்களேன். ஏன் அதிசயம் இந்த 16 வசனம் ஏன் வருது, ஏன் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை இறக்கம் காமிச்சாரு, அதான் பாக்குறோம். ரொம்ப அதிசயமான, புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு தேவன் தான். இவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை விட்டு விலகி விலகி போன போதும் அவர்கள் ஏன் நியாயாதிபதியை எழுப்பினார் அப்படின்றது காரணம் பாருங்களேன். 18வது வசனம் படிங்க.
கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாள்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இருக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம்
பாருங்களா இந்த வசனம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பினது காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனம் திரும்பிட்டாங்க, பாகால விட்டு திருந்திட்டாங்கன்றதுக்காக இல்ல. அவர் நியாயாதிபதிகளை அன்றி ஒடுக்கப்பட்டு அவங்க வருத்தப்படும் போது அவங்க மனம் திரும்பலையா, கர்த்தர் மனம் திரும்பிட்டாராம். பாருங்களேன், அவங்களுடைய ஒடுக்கத்தை பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இவர் மனம் திரும்பினாராம். ஐயோ மனஸ்தாபப்பட்டாராம், அதான் மனஸ்தாபம். ஐயோ இப்படி தண்டிக்கிறேன்னு அவங்களுடைய மிஸ்ரிய பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். பாருங்களேன், அவங்களுடைய ஒடுக்கத்தை பார்த்து அவங்களுடைய குரோனிங் அவங்களுடைய கூக்குரலை பார்த்து இவர் மனஸ்தாபப்பட்டதுனால தான் அவர் என்ன பண்ணாரு, நியாயாதிபதிகளை எழுப்பினார். அவர் கேரக்டரை பாருங்களேன், முதலாவது தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர், அவருடைய கோபத்திலையும் அவர் உண்மை உள்ளவர். உன்னை தண்டிப்பேன், உடன்படிக்கை உடைச்சா தண்டிப்பேன்னாரு, தண்டிச்சார். தண்டிச்ச தேவன் என்னவோ காட்டுறாரு, தான் மிகுந்த காருண்யம் மன உருக்கம் உள்ளவருன்னு காட்டுறார். அந்த தண்டிக்கும் போது அந்த ஒடுக்கத்தை பார்த்து நீ மன கஷ்டப்படும் போது உன்னுடைய வியாகுலத்தை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டு நியாயாதிபதிகளை எழுப்புறார். அவர் கேரக்டரை பார்த்து நம்ம அட்மயர் பண்ணணும். நியாயாதிபதிகளை எழுப்புறது மாத்திரம் இல்ல, பாருங்களேன் இந்த அந்த வசனத்துல அவர்கள் அவர்களுடைய மனஸ்தாபத்தினாலயா என்ன வருது,
மனஸ்தாபப்படுவார்
இல்ல, அவர்களுடைய எதனால, அவர்களுடைய ஒடுக்கத்தினாலயா.
கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளை கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாள்கள் எல்லாம் அவர்கள் சத்துக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இருக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம்
தவிக்கிறதுனாலேயே. பாருங்களேன், குரோனிங் இங்கிலீஷ்ல வருது, அவர்கள் தவிக்கிறதுனாலேயே. இதே வார்த்தை தான் யாத்ராமத்திலையும் போட்டிருக்கு, யாத்ராமோ 2:24 பாருங்களேன், 2:24 அவர்கள் எகிப்து அடிமைத்தனத்தில் இருக்கும் போது எகிப்தியர் தங்களுக்கு கொடுத்த கொடுமையினால இவங்க என்ன பண்ணாங்களா,
தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார்.
பாருங்களேன், அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு, அங்கேயும் அதே பெருமூச்சின் பல வார்த்தைகள் போட்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான். நமக்கு என்ன சொல்லுது, இந்த தேவன், இந்த எல்லாத்தையும் நம்மள ஆளுகிற தேவன் வந்து அவருடைய உருக்கத்துக்கு முடிவே கிடையாது. எத்தனை நூற்று கணக்கான வருஷங்களுக்கு பின்பதாக அவங்க ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு எகிப்து தனத்தில் இருக்கும் போது மனதுருகின தேவன் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தாச்சு, கூட்டு வந்து கானான் தேசத்துல விட்டு அவர்கள் கொள்ளைக்காரர்களை ஒடுக்கும் போது அப்பவும் அவர் மனதுருகிறார். பாருங்களேன், அதான் வேதத்துல சங்கீதத்துல அநேக தடத்துல வரும், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய உருக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய நம்மள கஷ்டப்படுத்துறது கஷ்டப்படும் போது அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல, ஏதாவது பண்றவர். அவருடைய ஜனங்கள் பாவ ஜனங்களா இருந்த போதிலும், அவர்கள் மனம் திரும்பாத இருந்த போதிலும் அவர்களுக்கு உருகிற ஒரு கர்த்தர், இந்த கர்த்தரையா விட்டு போறது அவங்களுக்கு. பாருங்களேன், அவங்க பாவமா இருந்த போதும் திருந்தாத இருந்த போதும் அவங்க உடுக்கத்தை ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்து நியாயாதிபதிகளை எழுப்புற தேவன். பாருங்களேன், அந்த எத்தனை நூறு வருஷத்துக்கு பின்னாடியோ அது முடியாத தேவன், அந்த தேவன் தான் நம்மளையும் ஆளுகிற தேவன். 3000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேவன் தான் நம்மளையும் ஆளுகிற தேவன். நம்ம தேவன் எப்பேற்பட்டவர், எபிரேயர் 4:15 போட்டிருக்கு. பாருங்களேன், நம்முடைய கஷ்டங்களை பார்த்து அவர் எப்படி நினைக்கிறாரு,
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்தபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கிருக்கிறார்.
பாருங்களேன், இதான் வெரி வெரி ரொம்ப கன்சோலிங் வர்ஸ். இயேசு கிறிஸ்து நமக்கு நடக்கிற ஒவ்வொரு வழியும் உணர்ந்து கொண்டு இருக்கிற தேவன், நம்மளால உணர முடியுதா? இந்த கடவுளையா விட்டு போறது, யோசிச்சு பாருங்களேன், இந்த கடவுளை விட்டா நீங்க போய் பஹால தேடி போறது, அவர் ரொம்ப ரொம்ப கடிந்து கொள்ற மாதிரி. அவர் தண்டிச்சு இஸ்ரேலுக்கு உடன்படிக்கை உடைத்ததனால் அவர்களை போட்டு முற்றிலும் அழித்து விட்டார் அப்படின்னு வரல. பாருங்களேன், அவருடைய காரூண்யங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் உடன்படிக்கை உடைச்சி அவர்கள் அழிவுக்கு பாத்திரவானா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாரு, நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. எழுப்பி அவங்க மனம் திரும்பினதுனால இல்ல, மனம் திரும்பினதுனால கொஞ்ச நாள் கொஞ்சம் உண்மையா இருந்தாங்க, திருப்பியும் பாவத்துல போறாங்க. ஆனா இவருடைய உருக்கத்தினால, இவருடைய மனது உருக்கத்தினால பாருங்களேன், இதான் இந்த நியாயாதிபதிகள்ல எந்த ஹீரோவும் பார்க்க முடியாது, ஒரே ஹீரோ தான் நம்ம ஆண்டவர் தான். முதலாவது அவருடைய உண்மையான கோபத்தை பார்க்கிறோம், உண்மை உள்ள கோபம் அது, உடன்படிக்கை கேட்ட கோபம். ரெண்டாவது அவருடைய மனது உருக்கத்தை பார்க்கிறோம் பாருங்களேன், அவருடைய குணாதிசயம், இன்னும் அவருடைய நீண்ட பொறுமையை பார்க்கிறோம். எத்தனை நூறு வருஷத்துக்கு தான் அவர் பொறுமையா இருப்பாரு, அதான் இருபதாவது வசனத்துல நமக்கு சொல்லப்படுது.
கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல் கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன்.
இதுலதான் அவர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேலை போட்டு அழிச்சு போடாம இஸ்ரவேலை சிக்ஷிக்கும்படி அவர்களை சீர்திருத்தும்படிக்கு என் பேச்ச கேட்பாங்களா இல்லையா, என் பேச்ச கேட்கும்படி அவங்களை செய்யறதுக்கு ஒரு கோல் வைக்கிற மாதிரி காணானியரை நான் பயன்படுத்துவேன்றார் பாருங்களா. அதான் அவருடைய நீண்ட சாந்தம்ன்றோம், நீண்ட பொறுமைன்றோம், எவ்வளவு பொறுமை. அவருடைய கோபத்தை ஒரு விதத்துல கட்டுப்படுத்தி அதை ஒரு சிக்ஷையாக தன்னுடைய மக்களுக்கு அவர் பயன்படுத்துற மாதிரி பாக்குறோம். தான் இதெல்லாம் தான் உணர்ந்து இந்த சங்கீதத்துல எரேமியாவங்கெல்லாம் எழுதும் போது, நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அப்ளிகபிளுங்க. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்மளையும் ஆண்டவர் இப்படித்தான் செயல்படுத்திட்டு வர்றாரு இல்லைங்களா. நம்ம உடன்படிக்கை கீழ்படியாம போனால் நம்முடைய உருக்கங்களை கஷ்டங்களை பார்த்து தான் ஜெபம் கொடுக்கிறார். இந்த தேவனை விட்டு நம்ம ஏன் பாகாலத்தோடு நாடி போகணும், இந்த தேவனை இருதயத்திலிருந்து நம்ம அறிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த தேவனுடைய கிரியைகளை எப்படி நம்ம மறக்க முடியும். இன்னும் கடைசியாக பாவத்தினுடைய அகோரத்தை பார்ப்போமே, பதினெட்டாவது வசனம் படிங்க. பதினேழுல இருந்து பார்த்தோம்னா, பதினேழுல இருந்து படிங்க.
அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இருக பிடித்து ஒடுக்குகிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார்.
இதுல பாத்தீங்கன்னா சைக்கிள், பாவத்தினுடைய சைக்கிள் அப்படின்றோம். ஒரு நியாயாதிபதியை எழுப்பி ஆண்டவர் அவங்கள ஆள வைக்கும் போது அவங்க எல்லாரும் ஒழுங்கா இருப்பாங்களா, அந்த நியாயாதிபதி ஓரளவுக்கு ஒழுங்கா இருப்பாங்க. ஆனா அந்த நியாயாதிபதி செத்த பிறகு அவுத்து விட்ட கோழி மாதிரி திருப்பியும் பாவத்து வழியில போறதான். இப்படியே தான், இதே தான் சைக்கிள். நியாயாதி வெளிப்பிரகாரமான கட்டுப்பாடுல இருப்பாங்களாம், ஆனா அந்த நியாயாதிபதிகள் இறந்த பிறகு திருப்பி விக்கிர ஆராதனையிலேயே பஹால கும்பிடும்படிக்கு அவங்க போவாங்க. இதான் சொல்லுவாங்க, பஹால அவங்க ரத்தத்திலேயே போயிருச்சு அப்படின்னு, பஹாலை வணங்கும்படி அவங்க ரத்தத்திலேயே போயிருச்சு. ஏன், நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஏன் இது பாவத்தினுடைய சைக்கிளை உடைக்க முடியாம திருப்பி 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 போறத நம்ம பார்க்க போறோம். அதான் பார்க்க போறோம், அதான் இந்த ஒரு முகவரியா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது சைக்கிளா போய்கிட்டே இருக்கும். அதான் ஒரு இனிமே என்ன நடக்க போகுதுன்னு இங்க சொல்லிட்டாரு. நியாயாதிபதி எழுக்கும் போது கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க, அவர் இறந்த பிறகு திருப்பி பாவம் செய்வாங்க, திருப்பி கொள்ளைக்காரர்கிட்ட போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அடிப்பாரு, திருப்பியும் பாவம் செய்யுது, சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி ஓடுது, ஏன் இப்படி சைக்கிள் மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் சைக்கிள் மாதிரி ஏன் ஓடுதுன்றத யோசிச்சு பார்த்தோம்னா, இதாங்க பாவம்ன்றது வந்து நம்ம இஷ்டப்பட்டா செஞ்சுக்கலாம், இஷ்டம் இல்லைன்னா செய்யாம விடலான்றதே இல்லை. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பவர் பாவம். அது ஒருத்தனை புடிச்சிச்சுன்னா அவனை விடவே விடாது, நரகத்துல நித்தியத்துல கூட விடாது. அந்த பவர் ஒருத்தனை புடிச்சிச்சுன்னா உடம்பு புடின்ற மாதிரி உடம்பு புடியாவது உட வச்சிடலாம். பாவம் வந்து ஒரு மனுஷனை புடிச்சிச்சுன்னா சர்வ வல்லமையுடைய தேவன் அந்த கட்டை உடைச்சாத்தான் உடைய முடியுமே தவிர அது உடைக்கவே முடியாது. வெளிப்பிரகாரமா அவனை கட்டுப்படுத்தி வைக்கலாம், ஒரு செயினை போட்டு கட்டுப்படுத்தி வைக்கலாம், ஆனா அவனை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது முடிய நம்ம நினைச்சா செய்யறது இல்லைன்னா செய்யாத போறது இல்லை. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். இயேசுவே சொன்னார், நீங்கள் பாவிகளுக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்கள். அடிமைன்னா அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அடிமை இல்லை, நித்தியத்துல நரகத்துல போட்டு வேக வச்சாலும் அந்த அடிமைத்தனம் சரி பண்ண முடியாது. தேவன் மனசு வச்சு ஒருத்தனை அந்த அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்தினா தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். உலகத்துல பெரிய பவர் பாவம், ரொம்ப பெரிய பவர் பாவம். அதனால தான் ரோமர்ல எல்லாம் போட்டிருக்கு, நம் எல்லோரும் பாவத்தின், we are all under sin, all under sin. அதனால தான் பாக்குறோம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க திருப்பி 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 பாவத்துல உளுந்து, என்ன நடந்தாலும் எவ்வளவுதான் ஆண்டவர் இறக்கம் செஞ்சாலும் திருப்பியும் பாவத்துல உளுந்து போறதுக்கு அதான் காரணம். நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், பாவத்தினுடைய பவர் ரொம்ப பெரிய பயங்கரம். அது பாவத்தை சீரியஸாவே எடுக்கக்கூடாது. இவங்க ஜட்ஜஸ் அத்தாங்க நம்மளுக்கு கத்து கொடுக்குது, என்ன பண்ணாலும் பாவம் ரொம்ப பயங்கரமானது, அது ரொம்ப கொடுமையானது. அதான் நம்ம பார்த்து இந்த பாடத்துல படிச்சுக்கணும். சரி, நம்ம ஜெபம் பண்ணணும்.